ഓം ശാന്തി. 15/10/2014 காலைமுரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உலகத்தின் ராஜ்யம் உடல் பலம் மூலம் பெறப்படுவதில்லை, அதற்கு யோக பலம் வேண்டும். இதுவும் கூட விதிமுறையாகும். கேள்வி: ஷிவ் பாபா தாமே தம்மீது எந்த மாதிரி வியப்படைகிறார்? பதில்: பாபா சொல்கிறார், பாருங்கள் எத்தகைய அதிசயம், நான் உங்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறேன். இதை நான் யாரிடமும் ஒருபோதும் படித்ததில்லை. எனக்கு எந்த ஒரு தந்தையும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு ஆசிரியரும் கிடையாது, குருவும் கிடையாது. நான் சிருஷ்டி சக்கரத்தில் மறுபிறவி எடுப்பதில்லை. பிறகும் கூட உங்களுக்கு அனைத்து பிறவிகளின் கதையை சொல்கிறேன். நான் சுயம் 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருவதில்லை, ஆனால் சக்கரத்தின் ஞானத்தை மிக சரியாக தருகிறேன். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைகளாகிய உங்களை சுயதர்ஷ்ன சக்கரதாரி ஆக்குகிறார். அதாவது, நீங்கள் இந்த 84 பிறவைகளின் சக்கரத்தை அறிந்து கொள்கிறீர்கள். இதற்கு முன் அறிந்து கொள்ளவில்லை. இப்போது பாபாவிடமிருந்து நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டீர்கள். 84 பிறவைகளின் சக்கரத்தில் நீங்கள் நிச்சயமாக வருகிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு 84 பிறவைகளின் சக்கரத்தினுடைய ஞானத்தை நான் தருகிறேன். நான் சுயதர்ஷ்ன சக்கரதாரி, ஆனால் நடைமுறையில் 80 பிறவைகளின் சக்கரத்தில் நான் வருவதில்லை. ஆக இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், சிவதந்தையிடம் ஞானம் முழுவதும் உள்ளது. நீங்கள் அறிவீர்கள், நாம் பிராமணர்கள், இப்போது சுயதர்ஷ்ன சக்கரதாரி ஆகிறோம். பாபா ஆவதில்லை. பிறகு அவருக்கு அனுபவம் எங்கிருந்து வந்தது? நமக்கோ அனுபவம் கிடைக்கின்றது. பாபா எங்கிருந்து அனுபவம் கொண்டு வருகிறார் உங்களுக்கு சொல்வதற்கு? நடைமுறை அனுபவம் இருக்க வேண்டுமில்லையா? பாபா சொல்கிறார், என்னை ஞானக்கடல் என சொல்கின்றனர், ஆனால் நானோ 84 பிறவி சக்கரத்தில் வருவதில்லை. பிறகு என்னிடம் இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? ஆசிரியர் கற்பிக்கிறார் என்றால் நிச்சயமாக தாம் படித்திருக்கிறார் இல்லையா? இந்த சிவபாபா எப்படி படித்தார்? இவருக்கு எப்படி 84 பிறவி சக்கரத்தை பற்றி தெரிய வந்தது? அவரே 84 பிறவைகளில் வருவதில்லை எனும் போது பாபா விதை வடிவமாக இருக்கும் காரணத்தால் அறிந்துள்ளார். தாமே 84 பிறவி சக்கரத்தில் வருவதில்லை, ஆனால் உங்களுக்கு அனைத்தையும் புரிய வைக்கிறார். இதுவும் கூட எவ்வளவு அற்புதம்! பாபா ஏதாவது சாஸ்திரம் படித்துள்ளார் என்பதெல்லாம் கிடையாது. டிராமாவின் அனுசாரம் அவருக்குள் இந்த ஞானம் அடங்கியுள்ளது, அதை உங்களுக்கு சொல்கிறார். ஆக அற்புதமான ஆசிரியராகிறார் இல்லையா? வியப்படை வேண்டுமல்லவா? அதனால் இவருக்கு பெரிய பெரிய பெயர்கள் கொடுத்துள்ளனர். ஈஸ்வர், பிரபு, அந்தர்யாமி முதலானவை. நீங்கள் வியப்படைகிறீர்கள் ஈஸ்வரனுக்குள் எப்படி ஞானம் முழுவதும் நிறைந்துள்ளது என்று. அவருக்குள் எங்கிருந்து வந்தது? அதை உங்களுக்கு புரிய வைக்கிறார். அவருக்கோ எந்த ஒரு தந்தையும் இல்லை. அவர் மூலம் பிறவி எடுத்திருப்பார் அல்லது புரிந்து கொண்டிருப்பார் என சொல்வதற்கு. நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள். அந்த ஒருவர் எப்படி உங்களுடைய தந்தையாகிறார்? விதை வடிவமாக உள்ளார். எவ்வளவு ஞானத்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு சொல்கிறார்? அவர் சொல்கிறார், 84 பிறவைகளை நான் எடுப்பதில்லை, நீங்கள் எடுக்கிறீர்கள். ஆக நிச்சயமாக கேள்வி எழும்தானே, பாபா உங்களுக்கு எப்படி தெரிந்தது? பாபா சொல்கிறார், குழந்தைகளே, அனாதி டிராமாவின் அனுசாரம் எனக்குள் முதலிலேயே இந்த ஞானம் உள்ளது, அதை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அதனால்தான் நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என சொல்லப்படுகிறேன். தாமே சக்கரத்தில் வருவதில்லை, ஆனால் அவருக்குள் முழு சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானம் உள்ளது. ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்! அவருக்கு 84 பிறவி சக்கரத்தின் ஞானம் எங்கிருந்து கிடைத்தது? உங்களுக்கும் தந்தையிடமிருந்து கிடைத்தது. தந்தையிடம் முதலிலேயே ஞானம் உள்ளது. அவர் நாலெட்ஜ்ஃபுல் என்றே சொல்லப்படுகிறார். யாரிடமும் படித்ததும் இல்லை. இருந்த போதிலும் அவருக்கே முதலிலேயே இயல்பாகவே தெரியும். அதனால் ஞானம் நிறைந்தவர் என சொல்லப்படுகிறார். இது அதிசயமில்லையா? அதனால் இது உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பு என பாடப்படுகின்றது. குழந்தைகளுக்கு வியப்பாக உள்ளது. பாபாவை பற்றி அறியும் போது அவர் ஏன் நாலெட்ஜ்ஃபுல் என்று சொல்லப்படுகிறார்? ஒன்றோ இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இரண்டாவது என்ன விஷயம்? இந்த சித்திரத்தை நீங்கள் காட்டுகிறீர்கள் என்று சொன்னால் யாராவது கேட்பார்கள், பிரம்மாவிற்குள் அவரது ஆத்மா இருக்கும், இவரோ நாராயணனாகிறார், அவருக்குள்ளும் அவரது ஆத்மா இருக்கும். இரண்டு ஆத்மாக்கள் இல்லையா? ஒன்று பிரம்மா, இன்னொன்று நாராயணனுடையது. ஆனால் சிந்தனை செய்வீர்களானால் இவர்கள் ஒன்றும் இரண்டு ஆத்மாக்கள் கிடையாது, ஆத்மா ஒன்றுதான். இது தேவதாவின் ஓர் எடுத்துக்காட்டாக காட்டப்படுகின்றது. இந்த பிரம்மாவைதான் விஷ்ணுவாக, அதாவது நாராயணனாக ஆகிறார். இவை ஆழமான விஷயங்கள் என சொல்லப்படும். பாபா மிகவும் ஆழமான ஞானத்தை சொல்கிறார். அதை அவரை தவிர வேறு யாராலும் கற்றுத்தர முடியாது. ஆக பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கு ஒன்றும் இரண்டு ஆத்மாக்கள் கிடையாது. அதேபோல் சரஸ்வதி மற்றும் லட்சுமி, இந்த இருவருக்கும் இரண்டு ஆத்மாக்களா அல்லது ஒன்றா? ஆத்மா ஒன்றுதான், சரீரங்கள் இரண்டு. இந்த சரஸ்வதி தான் பிறகு லட்சுமி ஆகிறார். அதனால் ஒரு ஆத்மாவாகவே எண்ணப்படுகிறது. 84 பிறவிகளை ஒரு ஆத்மாதான் எடுக்கின்றது. இது மிகவும் புரிந்து கொள்வதற்கான விஷயமாகும். பிராமணர்தான் பிறகு தேவதாவாகவும், தேவதாக்கள்தான் பிறகு க்ஷத்திரியராகவும் ஆகின்றனர். ஹம்சோ என்பதின் அர்த்தம் எவ்வளவு நன்றாக உள்ளது! இவை ஆழத்திலும் ஆழமான விஷயங்கள் என சொல்லப்படுகிறது. இதிலும் கூட முதல் முதலிலோ இந்த புரிதல் வேண்டும். அதாவது நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள். ஆத்மாக்கள் அனைவரும் அசலில் பரந்தாமத்தில் வசிப்பவர்கள். இங்கே பாகத்தை நடிப்பதற்காக வந்துள்ளனர். இது ஒரு விளையாட்டாகும். பாபா உங்களுக்கு இந்த விளையாட்டின் சாரத்தை அமர்ந்து சொல்கிறார். பாபாவோ முதலிலேயே இதை அறிந்திருக்கவே செய்கிறார். அவருக்கு யாரும் கற்றுத்தரவில்லை. இந்த 84 பிறவி சக்கரத்தை அவர்தான் அறிவார். அதை இந்த சமயத்தில் உங்களுக்கு சொல்கிறார். பிறகு நீங்கள் மறந்து போகிறீர்கள். பிறகு அதன் சாஸ்திரம் எப்படி உருவாக முடியும்? பாபாவோ எந்த ஒரு சாஸ்திரத்தையும் படித்ததில்லை. பிறகு எப்படி வந்து புது புது விஷயங்களை சொல்கிறார்? அரை கல்பம் பக்தி மார்க்கம். இந்த விஷயமும் சாஸ்திரங்களில் இல்லை. இந்த சாஸ்திரங்களும் கூட டிராமா அனுசாரம் பக்தி மார்க்கத்தில் உருவாகியுள்ளன. உங்கள் புத்தியில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இந்த டிராமாவினுடைய எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளது! அவர் அவசியம் மனித உடலின் ஆதாரத்தை எடுத்தாக வேண்டும். ஷிவ்பாபா இந்த பிரம்மாவின் உடலில் அமர்ந்து இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை சொல்கிறார். மனிதர்களோ பொய்யாக சிருஷ்டியின் ஆயுளையே எவ்வளவு நீண்டதாக கூறிவிட்டனர். புது உலகம்தான் பிறகு பழைய உலகமாக ஆகின்றது. புது உலகம் சொர்க்கம் என சொல்லப்படுகின்றது. பழைய உலகம் நரகம் என சொல்லப்படுகின்றது. உலகமோ ஒன்றுதான். புது உலகில் தேவி தேவதைகள் உள்ளனர். அங்கே அளவற்ற சுகம் உள்ளது. முழு சிருஷ்டியும் புதியதாக ஆகின்றது. இப்போது இது பழையது என சொல்லப்படுகின்றது. பெயரே அயன் ஏஜ்ட் வேர்ல்டு. எப்படி ஓல்டு டில்லி மற்றும் நியூ டில்லி என சொல்லப்படுகிறது? பாபா புரிய வைக்கிறார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நியூ வேர்ல்டில் நியூ டில்லி இருக்கும். இதுவோ பழைய உலகத்தில் நியூ டில்லி என சொல்லிவிடுகின்றனர். இதை நியூ என்று எப்படி சொல்ல முடியும்? பாபா புரிய வைக்கிறார். புது உலகத்தில் புது டில்லி இருக்கும். அதில் லக்ஷ்மி நாராயணர் ஆட்சி செய்வார்கள். அது சத்யுகம் என்று சொல்லப்படும். நீங்கள் இந்த பாரதம் முழுவதிலும் ராஜ்யம் செய்வீர்கள். உங்கள் சிம்மாசனம் யமுனை நதிக்கரையில் இருக்கும். பின்னால் இராவண ராஜ்யத்தின் சிம்மாசனமும் இங்கேதான், ராமராஜ்யத்தின் சிம்மாசனமும் இங்கேதான் இருக்கும். பெயர் டெல்லி என்று இருக்காது, அது ஃபரிஸ்தான், அதாவது தேவதைகளின் ராஜ்யம் என சொல்லப்படுகின்றது. பிறகு எப்படி ராஜா இருக்கிறாரோ அவர் தம்முடைய சிம்மாசனத்திற்கு அதுபோல் பெயர் வைக்கிறார். இச்சமயம் நீங்கள் அனைவரும் பழைய உலகத்தில் இருக்கிறீர்கள், புது உலகிற்கு செல்வதற்காக படித்து கொண்டிருக்கிறீர்கள், மீண்டும் மனிதரிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். படிப்பு சொல்லித் தருபவர் பாபா. நீங்கள் அறிவீர்கள், உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தை கீழே இறங்கி வந்து ராஜயோகம் கற்பித்திருக்கிறார். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இப்போது கலியுகமாகிய பழைய உலகம் முடிந்து போகும். பாபா இதனுடைய கணக்கையும் சொல்லியிருக்கிறார். நான் பிரம்மாவின் உடலில் வருகிறேன். மனிதர்களுக்கோ இது தெரியாது, எந்த பிரம்மா என்று. பிரஜாபிதா பிரம்மா பற்றி கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் பிரம்மாவின் பிரஜைகள் அல்லவா, அதனால் தங்களே பிகே என சொல்லிக்கொள்கிறீர்கள். உண்மையில் நிராகாரமாக இருப்பதால் ஷிவ் பாபாவின் குழந்தைகள் சிவவம்சி நீங்கள். பிறகு சாக்காரத்தில் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதர சகோதரிகளாகிறீர்கள். வேறு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இச்சமயம் நீங்கள் இந்த கலியுக உறவுகளை மறக்கிறீர்கள். ஏனென்றால் அதில் பந்தனம் உள்ளது. நீங்கள் புது உலகத்திற்கு செல்கிறீர்கள். பிராமணர்களுக்கு உச்சி குடுமி இருக்கும். குடுமி என்பது பிராமணர்களின் அடையாளம். இது பிராமணர்களாகிய உங்களுடைய குலம். அவர்கள் கலியுக பிராமணர்கள். பிராமணர்கள் அதிகமாக வழிகாட்டிகளாக உள்ளனர். அதில் ஒரு சாரார் ஓரிடத்தில் உணவு உண்ணுகின்றனர், மற்றொரு சாரார் கீதை சொல்கின்றனர். இப்போது பிராமணர்கள் நீங்கள் இந்த கீதை சொல்கிறீர்கள், அவர்களும் கூட கீதை சொல்கின்றனர், நீங்களும் கீதை சொல்கிறீர்கள். வித்தியாசத்தை பாருங்கள், எவ்வளவு உள்ளது. நீங்கள் சொல்கிறீர்கள் கிருஷ்ணரை பகவான் என சொல்ல முடியாது என்று. அவரிடம் தெய்வீக குணங்கள் உள்ளன, அவரையோ இந்த கண்களால் காண முடியும். சிவனுடைய ஆலயத்தில் பார்ப்பீர்கள், சிவனுக்கு தம்முடைய சரீரம் எதுவும் கிடையாது. அவர் பரமாத்மா அல்லது பரமாத்மா, அதாவது அதி மேலான ஆத்மா. ஈஸ்வர், பிரபு, பகவான் முதலிய சொற்களுக்கு எந்த ஒரு அர்த்தமும் வெளிப்படுவதில்லை. பரமாத்மாதான் சுப்ரீம் ஆத்மா. நீங்கள் நான் சுப்ரீம், அதாவது மிக மேலானவர் அல்ல. உங்கள் ஆத்மா மற்றும் அந்த ஆத்மாவுக்கிடையில் வேறுபாடு பாருங்கள், எவ்வளவு உள்ளது. ஆத்மாக்கள் நீங்கள் இப்போது பரமாத்மாவிடம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இவரோ தந்தை அல்லவா? அந்த பரம்பிதா பரமாத்மாவை நீங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள், ஆசிரியர் என்றும் சொல்கிறீர்கள், மேலும் குரு என்றும் கூட சொல்கிறீர்கள். அனைத்தும் ஒருவர்தான். வேறு எந்த ஒரு ஆத்மாவும் தந்தை, ஆசிரியர், குரு ஆக முடியாது. ஒரு பரமாத்மா மட்டுமே சுப்ரீம் என சொல்லப்படுகிறார். ஒவ்வொருவருக்கும் முதலில் தந்தை வேண்டும், பிறகு ஆசிரியர் வேண்டும், பிறகு கடைசியில் குரு வேண்டும். பாபாவும் சொல்கிறார், நான் உங்களுக்கு தந்தையாகவும் ஆகிறேன், பிறகு ஆசிரியராகிறேன், பிறகு நானே உங்களுக்கு சத்கதி அளிக்கும் சத்குருவாகவும் ஆகிறேன். சத்கதி அளிக்கும் குரு ஒருவரே, மற்ற குருமார் அநேகர் உள்ளனர். பாபா சொல்கிறார், நான் உங்கள் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறேன். நீங்கள் அனைவரும் சத்யுகத்திற்கு செல்வீர்கள், மற்ற அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். அதை பரந்தாமம் என சொல்கின்றனர். சத்யுகத்தில் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது, வேறு எந்த தர்மமும் இல்லை. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் முக்திதாமம் சென்று விடுகின்றனர். சத்கதி என சொல்லப்படுவது சத்யுகம். பாகத்தை நடித்து நடித்து பிறகு துர்கதியில் வந்து விடுகின்றனர். நீங்கள்தான் சத்கதியிலிருந்து பிறகு துர்கதியில் வந்துவிடுகிறீர்கள். நீங்கள் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் அச்சமயம் இருப்பார்கள். 900,000 பேரே முதலில் வருவார்கள். 900,000 பேரே 84 பிறவிகளை எடுப்பார்கள் இல்லையா? பிறகு மற்றவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இது கணக்கிடப்படுகின்றது. அதை பாபா புரிய வைக்கிறார். அனைவரும் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. முதல் முதலில் வருபவர்கள்தான் 84 பிறவிகளை எடுக்கின்றனர். பிறகு மற்றவர்கள் குறைவு குறைவாக எடுத்துக்கொண்டே வருகின்றனர். அதிகபட்சம் 84 பிறவிகள். இந்த விஷயங்களை வேறு மனிதர்கள் யாரும் தெரிந்திருக்கவில்லை. பாபாதான் வந்து புரிய வைக்கிறார். கீதையில் பகவான் வாக்கு என்பதாக உள்ளது. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஒன்றும் கிருஷ்ணர் படைக்கவில்லை. இதையோ பாபாதான் ஸ்தாபனை செய்கிறார். கிருஷ்ணரின் ஆத்மா 84 பிறவைகளின் கடைசியில் இந்த ஞானத்தை கேட்டு பிறகு முதல் நம்பரில் வந்தது. இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவையாகும். தினந்தோறும் படிக்க வேண்டும். நீங்கள் பகவானுடைய மாணவர்கள். பகவான் வாக்கு அல்லவா, நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜா ஆக்குகிறேன். இது பழைய உலகம். புதிய உலகம் என்றால் சத்யுகம். இப்போது கலியுகம். பாபா வந்து கலியுக பதியத்திலிருந்து சத்யுக பாவன தேவதா ஆக்குகிறார். அதனால் கலியுக மனிதர்கள் அழைக்கின்றனர், பாபா வந்து எங்களை பாவனமாக்குங்கள். கலியுக பதியத்திலிருந்து சத்யுக பாவனமாக ஆக்குங்கள். வேறுபாடு பாருங்கள் எவ்வளவு இருக்கிறது. கலியுகத்தில் உள்ளது அளவற்ற துக்கம். குழந்தை பிறந்ததும் சுகம் வந்தது. நாளை இறந்தால் துக்கம் நிறைந்தவராக ஆகிவிடுவார்கள். ஆயுள் முழுவதும் எவ்வளவு துக்கம் ஏற்படுகின்றது. இதுவே துக்கத்தின் உலகம். இப்போது பாபா சுகத்தின் உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். உங்களை சொர்க்கவாசி தேவதையாக ஆக்குகிறார். இப்போது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். உத்தமத்திலும் உத்தம புருஷ் அல்லது நாரி ஆகிறீர்கள். நீங்கள் வருவதே இந்த லக்ஷ்மி நாராயணாக ஆவதற்கு. மாணவர்கள் ஆசிரியரிடம் யோகம் வைக்கின்றனர், அதாவது தொடர்பு வைக்கின்றனர். ஏனென்றால் இவர் மூலம் நாம் படித்து இன்னாராக ஆவோம் என புரிந்து கொண்டுள்ளனர். இங்கே நீங்கள் பரம்பிதா பரமாத்மா சிவனிடம் யோகம் வைக்கிறீர்கள். அவர் உங்களை தேவதா ஆக்குகிறார். தங்களுடைய தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என சொல்கிறார். நீங்கள் அவருடைய சாலிகிராம குழந்தைகள். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். அவர்தான் ஞானம் நிறைந்தவர். தந்தை உங்களுக்கு உண்மையான கீதை சொல்கிறார். ஆனால் அவர் படித்ததில்லை. அவர் சொல்கிறார், நான் யாருடைய குழந்தையும் இல்லை, யாரிடமும் படித்ததில்லை, எனக்கு குரு யாரும் கிடையாது. நான் பிறகு குழந்தைங்களாகிய உங்களுடைய தந்தை ஆசிரியர் குருவாக இருக்கிறேன். அவர் பரமாத்மா என்று சொல்லப்படுகிறார். இந்த முழு சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றி அறிந்துள்ளார். எதுவரை அவர் சொல்லவில்லையோ அதுவரை நீங்கள் முதல் இடை கடை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. இந்த சக்கரத்தை அறிந்து கொள்வதால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகிறீர்கள். உங்களுக்கு இந்த பாபா அதாவது பிரம்மா பாபா கற்பிக்கவில்லை. இவருக்குள் ஷிவ் பாபா பிரவேசமாகி ஆத்மாக்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார். இது புது விஷயம் இல்லையா? இது நடப்பது சங்கமயுகத்தில்தான். பழைய உலகம் முடிந்து போகும். சிலருடைய பொருட்கள் மண்ணோடு மண்ணாகி போகும். சிலருடையதை ராஜா அபகரித்துக் கொள்வார். குழந்தைகளுக்கு சொல்கிறார், அநேகருக்கு நன்மை செய்வதற்காக, மீண்டும் தேவதையாக்குவதற்காக இந்த பாடசாலை மியூசியம் திறந்து வையுங்கள். அங்கே அநேகர் வந்து சுகத்தின் ஆஸ்தியை பெறுவார்கள். இப்போது உள்ளது ராவணராஜ்யம் இல்லையா? ராமராஜ்யத்தில் இருந்தது சுகம், ராவணராஜ்யத்தில் உள்ளது துக்கம். ஏனென்றால் அனைவரும் விஹாரியாகிவிட்டுள்ளனர். அதுவே நிர்விகாரி உலகம். இந்த லக்ஷ்மி நாராயணர் முதலானவர்களுக்கும் கூட குழந்தைகள் உள்ளனர் இல்லையா? ஆனால் அங்கே இருப்பது யோகபலம். பாபா உங்களுக்கு யோகபலத்தை கற்றுத்தருகிறார். யோகபலத்தால் நீங்கள் உலகத்தின் மாலிக் ஆகிறீர்கள். புஜபலத்தால் யாரும் உலகத்தின் மாலிக் ஆக முடியாது. சட்டம் அதுபோல் சொல்லவில்லை. குழந்தைகள், நீங்கள் நினைவின் பலத்தினால் முழு உலகத்தின் ராஜ்யத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு உயர்ந்த படிப்பு! பாபா சொல்கிறார், முதல் முதலில் பவித்ரதாவுக்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். பவித்ரமாவதால் தான் பிறகு நீங்கள் பவித்ர உலகத்தின் மாலிகாவீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: கலியுக சம்பந்தங்கள், இச்சமயம் பந்தனங்கள், அவர்களை மறந்து தன்னை சங்கமயுக பிராமணர் என உணர வேண்டும். உண்மையான கீதையை கேட்கவும் சொல்லவும் வேண்டும். 2. பழைய உலகம் முடிந்துவிடப் போகிறது. அதனால் தன்னுடையவை அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அநேகரின் நன்மைக்காக, மனிதர்களை தேவதை ஆக்குவதற்காக இந்த பாடசாலை அல்லது ஆன்மீக அருங்காட்சியகத்தை திறந்து வைக்க வேண்டும். வரதானம்: இயற்கையின் மூலம் வருகின்ற பரிஸ்தித்திகள் மீது வெற்றி பெறக்கூடிய புருஷோத்தம ஆத்மா ஆகுங்கள். பிராமண ஆத்மாக்கள் புருஷோத்தம ஆத்மாக்கள் ஆவர். இயற்கை புருஷோத்தம ஆத்மாக்களின் தாசியாகும். புருஷோத்தம ஆத்மா மீது இயற்கை தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஆகவே சோதித்து பாருங்கள், இயற்கையின் குழப்பம் தன் பக்கம் கவர்ந்து இழுக்காமல் இருக்கிறதா? இயற்கை சாதனங்கள் மற்றும் மீட்பின் ரூபத்தில் கவராமல் இருக்கிறதா? யோகி அல்லது பிரயோகி ஆத்மாவின் சாதனைக்கு முன்னால் சாதனங்கள் தாமாகவே வந்துவிடும். சாதனம் சாதனையின் ஆதாரமல்ல, ஆனால் சாதனை சாதனங்களை ஆதாரமாக ஆக்கிவிடுகின்றன. ஸ்லோகம்: ஞானத்தின் அர்த்தமாவது அனுபவம் செய்வது, மற்றவர்களை அனுபவி ஆக்குவதுமாகும். ஓம் சாந்தி.